கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 17 அத்தியாயம். காஞ்சி மாளிகைக்கு காவல். வானதி என்று குந்தவை அழைத்த குரலில் வானதிக்கு எத்தனை எத்தனையோ பொருள் விளங்கி இருக்க வேண்டும். பீதியும் திகைப்பும் வாஞ்சையும் வியப்பும் அவள் மனத்தில் விரவின. அவளுடைய அழுத்தமான பிடிப்பால் அவள் உடல் சிலிர்த்தது. இளைய பிராட்டியாரின் கரங்களின் மென்மையை அவள் உணர்ந்தாள். மென்மையோடு கலந்து ஒருவித கடினத்தன்மையை அவள் அறிந்தாள். அவள் உள்ளத்திலே புது தெம்பு பிறந்தது. இளைய பிராட்டிக்கு உதவுவதாக கூறிய சொல்லால் அவள் மிகுந்த உற்சாகத்தோடு இருந்ததால் இருளில் இருந்து எழுந்த அந்த குரல் கேட்டு அவள் திடுக்கிடவில்லை. மற்ற வழியாக இருந்து மங்கிய வெளிச்சத்தில் மேன்மாடத்தில் இரு புது உருவங்கள் திடீர் என்று தோன்றி குரல் கொடுத்திருந்தால் அவள் வீரிட்டலறியிருப்பாள், நடுங்கியிருப்பாள், அக்காவின் மடியில் சாய்ந்திருப்பாள். இதுதான் முதன்முறை அவள் துணிவோடு நிற்பது. இந்த துணிவு எப்போதுமே நீடிக்க கூடாதா? இந்த தைரியம் என்றுமே என்னோடு சேர்ந்து வாழக்கூடாதா? துணிவு கொண்ட உள்ளத்தோடு அக்காவின் துயர் தீர்க்க உதவுவோம் என்று அவள் எண்ணி திகைத்து நிற்கையில் குந்தவை அவளது கரங்களை பற்றி, அடி வானதி, வா நாம் உள்ளே செல்வோம் என்று பரபரப்போடு அழைத்தாள். குந்தவையின் முகத்தில் தோன்றிய உணர்ச்சியை அவ்வளவு எளிதில் வானதியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்டால் பயமிழும் வடிவமுடைய காளாமுகர் மற்றொருவர் சீனத்து வணிகர் போல் தோன்றுகின்றார். இவர்கள் இருவரும் இங்கு ஏன் வந்தனர்? காவலர்கள் கீழே இல்லையா? அவர்கள் எப்படி இவர்களை அனுமதித்தனரோ? ஒருவேளை காவலர் அறியாது வந்தனரோ என்று வானதி எண்ணினாள். இப்படியெல்லாம் திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும் இந்த பொன் மாளிகையில் எப்படி இளைய பிராட்டியார் பயமின்றி இவ்வளவு காலம் வாழ்ந்தாரோ? இளைய பிராட்டியாரின் நெஞ்சத்தில் தைரிய கோட்டை இருக்கிறதா? வானதி வியப்பும் கோபமும் அதேபோது ஒருவித அச்சமும் கொண்டு நிற்கையில் குந்தவை அவளது கரத்தை மீண்டும் பற்றி, வானதி வா உள்ளே செல்வோம், இன்னும் நடுக்கூடத்து விளக்குகள் ஏற்றப்படவில்லை, ஏனென்று கேட்போம் என்று கூறியவாறு உள்ளே வானதியையும் அழைத்து கொண்டு சென்றாள். வானதி அந்த சீனத்து யாத்திரிகனை ஒருமுறை திரும்பி பார்த்தவாறு சென்றாள். அக்கா அவர்கள் யார், இன்னார் என்று விசாரிக்காமலேயே வந்துவிட்டீர்களே என்று வானதி வினவவும் குந்தவை கண்களில் நீர் தள்ளும்ப, உடலில் ஒருவித படபடப்பு தோன்ற, நெஞ்சில் இருந்து வார்த்தைகள் குழறி குழறி வர, வானதி நீ இன்னும் அந்த சீனத்து வணிகர் உடையில் இருப்பவரை அறியவில்லையா என்று கேட்டாள். வானதி மீண்டும் ஒருமுறை வெளிவாயிற் பக்கம் திரும்ப மலர்ந்த விழிகளோடு நோக்கினாள். மங்கிய இருளில் எவரென்று புரியவில்லை. ஆனால் இளைய பிராட்டியாரிடம் ஏற்பட்ட பரபரப்பு அவளுக்கு புரிந்தது. வானதி நீ இளவரசியாக இருந்து என்ன பயன்? உன் உடலை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, உன் உயிரை நீ புரிந்து கொள்ள முடியவில்லையே, உன் ஏக்கம் தீர்க்க வந்த ஏந்தலை அறிந்து கொள்ள முடியவில்லையே, வாட்டம் நீக்க வந்த வடிவழகனை நீ மறந்து போனாயே. குந்தவியின் குரலில் சிலிர்ப்பு மிகுந்தது. சீனத்து யாத்திரிகன் வடிவில் வந்த அருண்மொழி மெல்ல மெல்ல உள்ளே வந்து கொண்டிருந்தான். நெடிய தோற்றம், ஒளி படைத்த கண்கள், நிமிர்ந்த நெஞ்சம், வீரனுக்கு ஏற்ற தோள்கள், தொங்கும் மீசையும் சிறு தாடியும் முகத்தை மறைத்திருந்தாலும் அதன் பின்னே மறைந்திருக்கும் சிவந்த உதடுகளின் துடிப்பை மறைக்க முடியுமா? அந்த நடையில் சீன யாத்திரிகரை காணவில்லை. அவளது மோனத்தவத்து மாறனை கண்டாள். அந்த தோற்றத்திலே அயல் நாட்டவரை காணவில்லை. அவளது கையல் விழிகளால் காத்து காத்து சோர்ந்து போன கந்தனை கண்டாள். அவள் உதடுகள் காய்ந்தது, நாவு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது. இளைய பிராட்டியாருக்கு உறுதுணை கூறிய அந்த சொல் எங்கே போனது? அவர் வந்தவுடன் கேட்பேன் என்று கூறிய வார்த்தைகள் எங்கே போயின? அக்கா என்று வார்த்தை தடுமாற பெருமூச்சு பொங்க கூறி இளைய பிராட்டியாரின் அரவணைப்பில் சேர்ந்தாள் வானதி. அருண்மொழி வெளியே நின்ற காளாமுகருக்கு சாடை காட்டு அவர் அங்கிருந்து அகன்றார். வந்த வழியே அவர் திரும்பியிருக்க வேண்டும். குந்தவை பிராட்டி கை தட்டி பணிப்பெண்களை அழைக்கச் சென்றாள். அருண்மொழி அவளை தடுத்து, அக்கா கருணை கொழுந்து இன்னும் சில காலம் நான் இங்கு இருப்பதும் நான் இன்னார் என்று தெரிவதும் கூடாது என்றார். குந்தவை வியந்தாள். அவளால் பேச இயலவில்லை. அந்த கூடத்து வெளி கதவை மூடி தாழிட்டாள். தானே கூடத்து விளக்கை ஏற்றினாள். விளக்கின் ஒளி அந்த கூடத்தில் பரவியது. அருண்மொழியின் முகத்தில் அது மெல்ல வீழ்ந்தது. சற்று முன்னர் சீனத்து யாத்திரிகன் உடையில் தோன்றிய அருண்மொழி இப்போது அவள் அன்புக்குரிய அருண்மொழியாக காட்சியளித்தார். யாருக்காக இதுவரை காத்திருந்தாளோ அந்த இளவரசராக காட்சியளித்தார். எவரிடமிருந்து செய்தி வரவில்லையே என்று ஏங்கியிருந்தாளோ அதே அருண்மொழி ஆயிரம் ஆயிரம் செய்திகள் கூற நேரே வந்து விட்டார். இது கனவா? எதிர்பாராமல் நேருவதை அற்புதம் என்பரே, இது அற்புதமா? கண்களே, நீங்கள் என் தம்பியையா காண்கின்றீர்கள்? கடல் கடந்து சென்ற என் இளவலையா காண்கின்றீர்கள்? செவிகளே, அவன் பேசிய சொற்களையா கேட்கின்றீர்கள்? கருணை கூர்ந்து நான் வந்தது எந்த வகையிலும் எவருக்கும் தெரிய வேண்டாம் என்று கூறினானே, அந்த சொற்களையா கேட்கின்றீர்கள்? கதவை தாழிட்டு தீபத்தை ஏற்றிவிட்டு அவள் வரும்போது அருண்மொழியும் வானத்தையும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்துவாறு இருப்பது தெரிந்தது. ஆஹா, இந்த பெண்ணுக்குத்தான் எத்தகைய தாங்கக்கூடிய இதயம்! அவள் எதிர்பார்த்திருப்பாளா தன் உயிரை இங்கே சந்திக்க போகின்றோம் என்று? குந்தவை வந்தாள். வானத்தி மெல்ல எழுந்து நின்றாள். ஒரு கணம் அங்கு அமைதி நிலவியது. அங்கிருந்து மூன்று ஜோடி கண்களும் மாறி மாறி பேசிக் கொண்டன. பிரிந்தவர் கூடும் போது பேச்சு அவ்வளவு எளிதில் பிரிந்து விடுமா? அக்கா, நான் கீழே சென்று உணவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிடுகின்றேன் என்று கூறி எழுந்த வானத்தியை கையை பிடித்து இழுத்து அமர்த்த முற்பட்ட குந்தவையை பார்த்து அவளை போகுவிடு என்று சைகை காட்டினான் அருண்மொழி. இளைய பிராட்டியும் அருண்மொழியும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர். அருண்மொழியின் கண்களில் நீர் தழும்பியது. அவன் வந்தவுடனேயே இதுவரை நடந்த வேதனை தரும் நிகழ்ச்சிகளை கூற வேண்டாம் என்று முதலில் அவன் நலங்களை எல்லாம் விசாரித்து பேச்சை சற்று இனிமையாக தொடங்கினாள். ஆனால் அருண்மொழிக்கு சோழ நாட்டில் நடந்த சம்பவங்கள் யாவும் தெரியும். திருக்கழுக்குன்றத்து யாத்ரீகர் விடுதிக்கு செல்லும் போதே அந்த காளாமுகர் அனைத்தையும் கூறிவிட்டார். சுந்தர சோழர் இறந்தது, ஆதித்த கரிகாலனை கொன்ற குற்றத்திற்காக வந்தியத்தேவனை சிறையில் அடைத்து வைத்திருப்பது போன்ற முக்கிய சமாச்சாரங்களை அனைத்தையும் கூறினார். அவற்றை கேட்கும் போது அருண்மொழிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவனால் அங்கு தங்கியிருக்கவே முடியவில்லை. துடிதுடித்து எழுந்தான். அப்போது இளைய பிராட்டியாரை சந்திக்க துடித்தார். ஆனால் அந்த காளாமுகர் யோசனையாலும் வற்புறுத்தலாலும் அவன் அமைதி அடைந்தான். கடல் கடந்த நாட்டில் இருந்த தனக்கு தந்தை இருந்த செய்தி தெரியாது போனது எவ்வளவு துர்பாக்கியம் என்று மனத்தில் தன்னைத்தானே நொந்து கொண்டான். பொழுது சாயும் நேரத்தில்தான் அவர்கள் காஞ்சிக்குள் நுழைய எண்ணியிருந்தார்கள். அப்படியே செய்தார்கள். குந்தவையும் வானத்தையும் மேன்மாடத்தில் இருப்பது தெரிந்ததும் அவர்கள் நேரடியாக முன் வழியே மாளிகையில் நுழையாமல் அடர்ந்த படர்ந்திருந்த கொடியை பற்றி ஏறி அந்த இடத்திற்கு வந்தனர். இளைய பிராட்டி அவ்வளவு எளிதில் தன்னை அடையாளம் கண்டுகொள்வாள் என்று அருண்மொழி நினைக்கவில்லை. காளா முகரையும் சைகை காட்டி போக சொல்லிவிட்டு கீழே சென்று உணவுக்கு ஆயத்தம் செய்கின்றேன் என்று வானத்தை கூறி சென்றபோது அவள் செல்வதையும் தடுக்காமல் தமக்கு யார் தன் எதிரே அமர்ந்தவுடனேயே அவன் கண்கள் கலங்கிவிட்டன. தம்பி, அக்கா! குந்தவை முகத்தில் பேரானந்தத்தை வரவழைத்துக் கொண்டாள். முகத்தில் துக்கக்குறியை சிறிதும் காட்டவில்லை. உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் துன்ப நினைவுகளை வெளிக்காட்டவில்லை. கண்களிலே மின்னிடும் நீர்த்துறையை சற்றே மறைத்து அதை ஆனந்த கண்ணீராக மாற்றிக்கொண்டாள். சற்று முன் தானும் வானத்தையும் பேசிக் கொண்டவற்றை நிச்சயம் அருண்மொழி கேட்டிருப்பான் என்பதால் அவள் நடந்தவற்றை தெளிவாக கூற பூர்வ பீடியை ஏதும் தேடவில்லை. எனினும் தான் கலங்கிய உள்ளத்தோடு இருப்பதாக இளவலுக்கு காட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக தொண்டையில் இருந்து மெல்ல சொற்களை கூட்டி, தம்பி, நலமோடி இருக்கின்றாயா? அறுதி எடுத்து வரவேற்க முன்வாயில் வழியே வராமல் இப்படியேன் குறுக்கு வழியே வந்தாய்? நான் சற்றுமுன் வானத்தியோடு பேசிக் கொண்டதை கேட்டிருப்பாய். என் மீது கோபமும் இருந்திருக்கும் அல்லவா? பயந்தாங்கொள்ளியாக இருந்த வானத்தை எப்படி மிக தைரியசாலியாக மாறியிருக்கின்றாள் என்பதை உனக்கு தெரிவிக்கவே அப்படி நடித்தேன் என்று கூறி மென்பவள ஆதரங்கள் மெல்ல விரிய முத்தன்னவர்கள் மலர மெல்ல நகைத்தாள். அக்கா, என்ன வார்த்தை கூறினீர்கள்? எனக்கு என்ன கோபம்? கோபப்பட வேண்டியவர்கள் தாங்கள் அன்றோ? சீற்றம் கொண்டு சினமடைய வேண்டியவர் தாங்கள் அன்றோ? விரைவில் வருவதாக கூறி சென்றேன். அப்பப்பா, உங்களுடைய பேரறிவுக்கு நான் தலை வணக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு போக சொன்னதால் ஏராளமாக புத்தறிவு பெற்றேன். பல பல நாடுகளை கண்டேன். பற்பல விதமான மனிதர்களோடு பழகி அனுபவம் பெற்றேன். அவற்றையெல்லாம் உங்களிடம் எடுத்து கூற துடித்து நின்றேன். ஆனால் நான் இங்கில்லாத போது நிகழ்ந்தவை அனைத்தையும் நான் நேற்றே அறிந்துவிட்டேன். இவ்வளவு மெல்லிய இதயம் எப்படி தாங்கியது? நான் இங்கிருந்திருந்தால் துயரகரமான சம்பவங்கள் நேருவதை தடுத்திருப்பேன். உங்கள் துயரத்தில் பங்காவது கொண்டிருப்பேன். அந்த கடமையை செய்ய இயலாது. என் வாழ்நாளில் பல ஆண்டுகளை கழித்து விட்டேன் அக்கா, கழித்து விட்டேன். அருண்மொழி மெல்லத்தான் பேசினான். ஆனால் அதில் துயரம் பொங்கி ததும்பியது. தம்பி வருந்தாதே, விதியின் விளையாட்டை நாம் எளிதில் வெல்ல முடியாதே. அந்த துக்க நினைவு இப்போது ஏன்? உன்னை கண்டுவிட்ட மகிழ்ச்சி என் உள்ளத்தை துள்ளி நிற்கும் போது அதை குறைவுபடுத்த ஏதும் சொல்லாதே. நான் முதலில் கேட்டதற்கு நீ மறுமொழி கூறவில்லையே. நீ ஏன் இப்படி மாற்றுறவில் வந்தாய்?
அக்கா, கம்பீரமாக நாகைப்பட்டினத்தில் வந்திறங்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். ஆனால் இங்கிருந்து கிளம்பும் போது அப்படி ஆரவாரத்தோடு செல்லவில்லையே. ரத்தின வியாபாரியாக சென்றேன். சீனத்த தூதனாக வந்தேன். இப்படி வந்ததனால் அன்றோ முழு விபரம் அறிய முடிந்தது. என் இதயத்திலிருந்து இரண்டு வித சுமை குறைந்தது. ஒன்று நீ வந்தது, இரண்டாவது உன்னுடைய பிரிவால் வேதனையுற்றிருக்கும் வானதியின் துயர் நீங்கியது. வானதி பாக்கியசாலி. அவள் உன்னை தேடி வராமல் நீயே அவளை தேடி காஞ்சி மாளிகைக்கு வந்துவிட்டாய் என்றோ? யார் அந்த காளாமுகர்? சோழ நாட்டில் இப்போது புதிதானவர்கள் நடமாடுகின்றார்கள். யார் உண்மை தோற்றமுடையவர்கள், யார் பொய் தோற்றமுடையவர்கள் என்பதே தெரியவில்லை. அக்கா, நீங்கள் எதை குறிப்பிடுகின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். இதோ சீன உடைகளை களைந்து விடுகின்றேன். காளாமுகர் யார் என்று மட்டும் என்னை கேட்காதீர்கள். உங்கள் நன்மைக்காக அலையும் அந்த கடமை வீரரின் பெயரை இப்போது கேட்காதீர்கள். அறை கதவு மெல்ல தட்டப்படும் ஓசை கேட்டது. அக்கா, அக்கா, வானதியின் குரல் கேட்டது. உணவு பரிமாறியாகிவிட்டது, நேரமாகவில்லையா என்று கேட்டவாறு வானதி உள்ளே வந்தாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மேனி முழுவதும் ஒருவித புரிய முடிய அசலிப்பு. அதில் அருவிக்கரையின் இனிய சாரல் தெரிந்தது. அக்கா, எனக்கு பசிக்கவில்லை, நீங்கள் உணவருந்த வாருங்கள் என்றான் அருண்மொழி. குந்தவை வானதி பக்கம் திரும்பி, அடி வானதி, உன்னை கண்டவுடன் அவனுக்கு பசி தாகம் எல்லாம் பறந்துவிட்டன. உனக்கும் அப்படித்தானா? செம்பிலே பாலும் சில பழங்களும் மட்டும் கொண்டு வர சொல்லு. நீ ஏன் இப்படி ஓடி ஒளிகின்றாய் என்று கூறி கீழே இறங்கி சென்றாள். செல்லும் முன் அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணிப்பெண்ணை அழைத்து, இந்த அறைக்குள் எவரையும் நுழையவிடக் கூடாது என்று எச்சரித்துவிட்டு படிக்கட்டுகளின் வழியை கீழே இறங்கினாள். அப்போது அங்கே உட்கார்ந்திருந்தவர்களைக் கண்டு ஒரு கணம் திகைத்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு குந்தவை அனிருத்த பிரம்மராயரை சந்திக்கின்றாள். சுந்தர சோழர் இறந்த பிறகு அனிருத்தரை தொடர்ந்து அமைச்சர் பதவி வகிக்க பிடிக்கவில்லை. அவர் தனது ஊரான அன்பிலுக்கு சென்று சில காலம் தங்கினார். பிறகு அவர் எங்கு சென்றார், என்ன செய்கின்றார் என்று எவருக்கும் தெரியாது. எப்போதாவது மதுராந்தக சோழ தேவரை சந்தித்து அந்தரங்கமாக உரையாடுவார். குந்தவையை அவர் சந்திக்க முயன்றதே இல்லை. இப்போது அனிருத்த பிரம்மராயர் காஞ்சி பொன் மாளிகைக்கு இரவில் பல நாழிகைக்கு பிறகு வந்திருக்கின்றார் என்றால் அதில் ஏதோ முக்கிய விஷயம் இருக்க வேண்டும். அனிருத்தர் நடுக்கூடத்து மஞ்சத்தில் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே கல்யாணி தேவி அமர்ந்து பொதுவான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். வரவேண்டும், வரவேண்டும். இவ்வளவு பெரிய மனது வைத்து இந்த எளியவளை காண வந்த தங்கள் பெருந்தன்மையை போற்றுகின்றேன் என்று கூறி குந்தவை அனிருத்தரை உபசரித்தாள். தேவி நலமா? காஞ்சி வாசம் தங்களுக்கு ஏற்றதா இருக்கிறதா? நான் இந்த நாட்டிலேயே இல்லை. பற்பல ஊர்களை சுற்றி பார்த்து வருகின்றேன். அரசியல் அதிகாரமின்றி அலுவலின்றி இப்போது என்னால் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்க முடிகிறது. ஆதிசங்கரர் உதித்த காலடிக்கு போயிருந்தேன். அந்த அற்புத பூமியிலே காலம் கழித்து விட தீர்மானித்தேன். அங்கேயே இருந்தால் அத்வைத சித்தாந்தத்தை எப்படி பரப்புவது? எல்லா சமய உணர்வுகளையும் நான் ஆராய்ந்து விட்டேன். சங்கர பகவத் பாதாளின் பொன்மொழிகளை போன்று அவருடைய சித்தாந்தத்தை போன்று இனி உலகத்தில் ஏற்பட போவதில்லை. நமது மதத்தில் தான் எத்தனை பிரிவுகள், அனைத்தையும் அவரன்றோ ஒன்றுபடுத்தினார். அவர் ஸ்தாபித்த தேவி காமாட்சி அம்மனை தரிசிக்க காஞ்சி வர வேண்டும் என்று அவா எனக்கு வெகு நாட்களாக உண்டு. அப்படியே அவரது மடத்து அலுவல்களிலே என் உதவி ஏதாவது தேவையிருந்தால் அதையும் அளிப்போம் என்று புறப்பட்டு வந்தேன். காமாட்சி தேவியை தரிசித்து வெளியே வந்த போது காஞ்சி பொன் மாளிகை நினைவுக்கு வந்தது. தங்கள் தந்தை காலமான போது இங்கு வந்தது. காஞ்சிக்கு வந்து தங்களை காணாமல் செல்வது என் மனத்திற்கு சம்மதம் அளிக்கவில்லை. உங்கள் இளவல் அருண்மொழி நாகைப்பட்டினத்திற்கு வரப்போகின்றார் என்று ஊரும் உலகமும் பேசிக் கொள்ளும் போது அவரை வரவேற்காமல் தாங்கள் இங்கிருப்பது விசித்திரமாயிருக்கிறது என்று மூச்சு விடாமல் பேசிக் கொண்டே போனார் அனிருத்தர். குந்தவை அவரையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு, இளவரசர் வந்தால் வரட்டுமே. வரவேற்க மன்னர் மதுராந்தகர் இருக்கின்றார், தனாதிகாரி பழுவேட்டரையர் இருக்கின்றார், சேனாதிபதி பார்த்திபேந்திரர் இருக்கின்றார். நான் வேறு அங்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டாள். அனிருத்தர் தலையசைத்து விட்டு, தேவி, உங்கள் மனவேதனை அனைத்தையும் நான் தொலைவில் இருந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்து அந்த வானர் குலத்தவன் இப்படி செய்வான் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. போகட்டும், ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நீங்கள் இரண்டொரு நாள் முன்பு தஞ்சைக்கு அவசர அவசரமாக சென்றீர்களாம். சிறையில் வந்தியத்தேவனை சந்தித்து பேசினீர்களா? அங்கே அரண்மனையில் ஒரே பரபரப்பாக இருக்கிறது. அது ஒன்று நான் இங்கே கூற வந்தது. மிக முக்கியமான செய்தி ஒன்றை கூறவே நான் வந்தேன். அதை கூறி உங்களை எச்சரிக்காவிடில் என் கடமை நேற்று தவறியவனாமை. தங்களுக்கு ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை தெரியும் அல்லவா? அவன் சிறிது நாட்களாக இந்த பக்கம் வட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றான். சேனாதிபதி பார்த்திபேந்திரனையும் இன்று சந்தித்தேன். அவரிடம் ரவிதாசன் பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறியிருக்கிறேன். இந்த மாளிகைக்கு தக்க காவல் போடுமாறு யோசனை கூறியிருக்கின்றேன். பார்த்திபேந்திரன் தங்களை சந்திப்பார். உங்களுக்கு அவர் மீது பழைய கோபம் இருக்கலாம். அதை மறந்து அவர் கூறுவதை சற்று கேளுங்கள் என்றார். பார்த்திபேந்திரன் என்று பெயர் கேட்டவுடன் குந்தவை சீரழிந்தாள். ஐயா, எனக்கு பாதுகாவலாக எவரும் வர வேண்டாம். ரவிதாசனுக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லை. எனக்கு அவன் ஏன் இடர் விளைவிக்கப் போகின்றான்? நான் அஞ்சுவதெல்லாம் அந்த சேனாதிபதியை கண்டுத்தான். அவன் பேச்சும் பார்வையும் எனக்கு துளிக்கோடு பிடிக்கவில்லை. எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் பார்த்திபேந்திரனிடமிருந்து அன்று என்று கூறினாள். அனிருத்தர் எழுந்தார். தேவி, எனக்கு தெரிந்ததை நான் கூறிவிட்டேன். பிறகு உங்கள் இஷ்டம். எதற்கும் நீங்கள் மிக எச்சரிக்கையோடு இந்த மாளிகையில் இருக்க வேண்டும். இந்த மாளிகையில் தாங்கள் தங்காதிருப்பது மிக நல்லது. இந்த மாளிகையில் படர்ந்திருக்கும் கொடிகள் பகைவர்கள் எளிதில் உள்நுழைய வழி செய்கின்றன. சிறிது நேரத்திற்கு முன்பு கூட நான் மாளிகை தோட்டத்தில் நுழைகையில் யாரோ இருவர் கொடிகளை பற்றி மேலே வருவதைக் கண்டேன். அதனால் தான் உடனே பார்த்திபேந்திரனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கின்றேன். இன்று இரவே காவல் போடுமாறு என்று கூறிவிட்டு புறப்பட்டார் அனிருத்தர். அவர் மாளிகையின் வெளிக்கூடத்தை தாண்டியிருக்க மாட்டார். பார்த்திபேந்திரன் 7-8 வீரர்கள் சூழ அங்கு வந்தான். ஐயா, உங்கள் விருப்பப்படி இந்த மாளிகைக்கு நான் காவலிற்கு காவலரோடு வந்துவிட்டேன். தேவியார் என்னை வெறுத்தாலும் சோழ நாட்டு பிரஜை ஒவ்வொருவரையும் காக்கும் கடமை காரணமாக நான் வந்திருக்கிறேன். முதலில் என் வீரர்கள் மாளிகையின் இருளடைந்த பகுதிகளில் ஏவராவது ஒளிந்து கொண்டிருக்கின்றார்களா என்ற சோதனை புரிவார்கள். இளவரசர் வரவிருக்கும் இந்த சமயத்தில் காஞ்சி மாளிகையில் இளைய பிராட்டியாருக்கு ஊறு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என்று கூறி வீரர்களை அழைத்து கையில் தீவர்த்தியோடு அந்த மாளிகைக்குள் தேடுமாறு கட்டளையிட்டான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.